வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். விஜய் திவஸ் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். வளர்ச்சியடைந்த பாரதம், ஊரக வேலை உத்தரவாதம் மற்றும் ஊரக வாழ்வாதார இயக்க மசோதா 2025 மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. சென்னை நங்கநல்லூரில் 39 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான தமிழ்நாடு ஹஜ் இல்ல கட்டிடப் பணிகளுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார். மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவைப்படும் உபகரணங்கள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் கூறியுள்ளார். நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள், தென்காசி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பாகிஸ்தானுக்கு எதிராக 1971 நடைபெற்ற போரில் இந்திய வீரர்களின் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை நினைவு கூறும் விஜய் திவஸ் இன்று கொண்டாடப்படுகிறது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் நாட்டிற்காக துணிச்சலுடனும் வீர தீரத்துடனும் வெற்றியை நிலைநாட்டிய வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். புதுதில்லி தேசிய போர் நினைவு சின்னத்தில் இன்னுயிர் ஈந்த வீரர்களின் நினைவாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். முப்படை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான், ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி, விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங், கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி உள்ளிட்டோரும் போர் நினைவு சின்னத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதனிடையே விஜய் திவசையொட்டி புதுதில்லியில் பழம்பெரும் ராணுவ வீரர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உள்துறை இணையமைச்சர் திரு விஜய் சேத், ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதலில் இந்தியாவின் வெற்றி உலகம் முழுவதும் எதிரொலித்ததாக பெருமிதம் தெரிவித்தார். புதிய இந்தியா ராணுவ தளவாடங்களையும் ஆயுதங்களையும் 92 நாடுகளுக்கு தற்போது ஏற்றுமதி செய்வதாகவும், 23,622 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட ஏற்றுமதி தற்போது நடைபெற்று வருவதாகவும் கூறினார். மாநிலங்களவையிலும் இன்னுயிர் ஈந்த வீரர்களுக்கு இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டது. வளர்ச்சியடைந்த பாரதம், ஊரக வேலை உத்தரவாத திட்டம் மற்றும் ஊரக வாழ்வாதார இயக்க மசோதா 2025 மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மக்களவையில் இன்று தாக்கல் செய்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 2005 மாற்றாக இந்த மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது. வளர்ச்சியடைந்த பாரதம் புதிய உத்தரவாத மசோதாவின் கீழ் 125 வேலை நாட்களோடு வயதில் பெரியவர்கள் திறன்சாரா பணிகளை மேற்கொள்வது அவசியமாகிறது. வேலை வாய்ப்பு, வெளிப்படைத்தன்மை, பொறுப்புத்தன்மை, உரிய திட்டமிடல் போன்றவற்றின் மூலம் ஊரக பொருளாதாரத்தை ஆக்கப்பூர்வமான வகையில் வலுப்படுத்தவும் முன்னெடுத்துச் செல்லவும் இந்த புதிய மசோதா வகை செய்கிறது. கடல்சார் பிரிவில் கடந்த 7 உலகளாவிய தேக்க நிலையிலும் நம் நாடு 20% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மீன் ஏற்றுமதியை அதிகரித்து வளர்ச்சியை மேம்படுத்த அரசு முனைப்புடன் செயலாற்றுவது உறுதி செய்யப்படுவதாகவும் குறிப்பிட்டார். நம் நாட்டின் 102 கடல்மீன் ஏற்றுமதி அமைப்புகள் ஐரோப்பிய யூனியனில் வெற்றிகரமாக பதிவு செய்திருப்பதாகவும், அதில் 25 அமைப்புகளுக்கு ரஷ்யா அங்கீகாரம் வழங்கியிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். பிரதமரின் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 786,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான ஊரக சாலைகள் கட்டமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டு இணையமைச்சர் திரு கமலேஷ் பாஸ்வான் கூறியுள்ளார். மக்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அவர், 3,46,000 கோடி ரூபாய் இதற்காக செலவிடப்பட்டிருப்பதாகவும், சாலைகளின் தரத்தை உறுதி செய்ய 3 தர கட்டுப்பாட்டு இயக்கம் செயல்படுவதாகவும் கூறினார். சாலைகளை பராமரிக்கும் பொறுப்பு மாநில அரசுகளை சார்ந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளின் ஆளுமைக்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் மூலிகை செடி சாகுபடி முக்கிய பங்காற்றுவதாக மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் ஆயுஷ் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர், ஆயுஷ் மருத்துவ முறைகளை தேசிய சுகாதார கட்டமைப்புடன் இணைக்க அரசு உயர் முன்னுரிமையுடன் செயலாற்றுவதாகவும் எடுத்துரைத்தார். தகவல் தொடர்பு, கல்வி, தொலைத்தொடர்பு நடவடிக்கைகள் மூலம் மூலிகை சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி விவசாயிகளின் திறன் மேம்பாட்டிற்கு வகை செய்யப்படுவதாகவும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. சென்னை நங்கநல்லூரில் 39,20,00,000 ரூபாய் மதிப்பில் தமிழ்நாடு ஹஜ் இல்ல கட்டிடப் பணிகளுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார். அண்ணா பன்னாட்டு விமான நிலையம் அருகில் 1 அமையவுள்ள இந்த கட்டிடம் நாள் 1 பயணிகள் தங்கும் வகையில் கட்டமைக்கப்படவுள்ளது. இப்பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு கட்டிடம் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரைட்ஸ் திட்டத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவைப்படும் உபகரணங்கள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 206 மாற்றுத்திறனாளிகளுக்கு 53 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை இன்று வழங்கி பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கென 1852 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றார்.
ரைட்ஸ் திட்டம் மூலம் எல்லா கோட்ட அளவுல அதுபோல ஒன்றிய அளவுல எல்லாம் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம மாநகராட்சியிலே 14 பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, மாற்றுத்திறனாளிகள் யாரும் அடையாளம் காணப்படாமல் இருக்கிறார்களா, யாரும் உதவித்தொகை பெறாமல் இருக்கிறாங்களா, யாரும் உதவி உபகரணங்கள் கிடைக்காம இருக்குதா, என்ன தேவைன்ற மாதிரி வீடு வீடாக கணக்கு எடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது.
தமிழ்நாட்டில் வரும் பொங்கல் பண்டிகைக்கு விநியோகிக்கப்பட உள்ள 1,60,00,000 இலவச வேட்டி சேலைகள் சேமிப்பு கிடங்குகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு காந்தி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு அரவை பணிகளை துவக்கி வைத்து பேசிய அமைச்சர், கடந்த 4 ஆண்டு காலமாக மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தும் துறையாக கைத்தறி துறை திகழ்கிறது என்றார். மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டியில் வெற்றி பெற்ற 31 விவசாயிகளுக்கு மாநில வேளாண் அமைச்சர் திரு M.R.K. பன்னீர்செல்வம் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். பாரத ரத்னா டாக்டர் MGR பாரம்பரிய நெல் பாதுகாவலர் விருது போட்டிகளில் வெற்றி பெற்ற 3 விவசாயிகளுக்கும் அமைச்சர் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். தூத்துக்குடி மாவட்ட எல்லைப்பகுதி சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஆல்பர்ட் ஜான் கூறியுள்ளார். நாகை மாவட்டம் கோடியக்கரை அருகே நடுக்கலரில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களின் ஃபைபர் படகு இன்று அதிகாலை கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானதில் கடலில் தத்தளித்த 4 மீனவர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரையில் மீன்பிடி சீசன் தொடங்கியதையொட்டி பல்வேறு இடங்களில் இருந்தும் வந்துள்ள மீனவர்கள் தங்கி மீன்பிடி தொழில் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் நாகை நம்பியார் நகர பகுதியைச் சேர்ந்த 4 பேர் மீன்பிடிக்க கோடியக்கரையிலிருந்து நேற்று இரவு 12 மணிக்கு கடலுக்கு சென்று வலை விரித்து மீன்பிடித்துக் கொண்டனர். அவர்கள் இன்று அதிகாலை வீசிய சூறாவளி காற்றின் வேகத்தால் எஞ்சின் விசிறியில் வலை சிக்கி படகு கவிழ்ந்தது. கவிழ்ந்த படகை பிடித்துக் கொண்டு 4 மீனவர்களும் 5 மணி நேரம் நடுக்கடலில் தத்தளித்தனர். அப்போது அவ்வழியாக வந்த விசைப்படகினை உதவி கேட்டு விசைப்படகில் ஏறி உயிர் தப்பினர். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளை சிறப்பாக முடித்ததாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர்.
எஸ் ராஜி, ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் புதுப்பாடி கிராமத்தில் 161 பாக எண்ணில் BLO பணிபுரிந்து வருகிறேன். வீடு வீடாக சென்று வாக்காளர் பதிவு பெற்று வந்தோம். தெரிந்தவர்கள் எழுதி கொடுத்தார்கள், தெரியாதவர்கள் நாங்களே சிலராக எழுதி கொடுத்து அவர்கள் பூர்த்தி செய்து வைத்தோம்.
என் பெயர் ஆர் தமிழ்மலர். வீடு வீடாக சென்று ஒவ்வொரு படிவும் வாங்கும் போது வயசான பாட்டிங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் நாங்க பொறுமையா அமைதியா இருந்து அவங்க கிட்ட படிவம் வாங்கி நாங்களே பூர்த்தி செய்து நாங்க கரெக்டா வாங்கி முடிச்சோம்.
தர்மபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி இருசக்கர வாகனம் ஆம்னி கார் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டது. காயமடைந்தவர்கள் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் திருக்கோவிலில் மார்கழி மாத பிறப்பை ஒட்டி ஸ்ரீ ஆண்டாள் ரங்க மன்னாருக்கு சிறப்பு பூஜைகள் இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
108 வைணவ ஸ்தலங்களில் முக்கியமான ஸ்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் இன்று காலை 10 மணிக்கு மார்கழி மாத பிறப்பையொட்டி ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்க மன்னாருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. முன்னதாக தங்க குரடு மண்டபத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்க மன்னாருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து 30 திருப்பாவைகள் பாடப்பட்டு தங்க இலைகளால் நெய்யப்பட்ட பட்டுப்புடவை ஸ்ரீ ஆண்டாளுக்கு சாற்றப்பட்டது. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தாக்கமலக்கண்ணன்.
கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் தென்காசி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக இருக்கக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. இதனிடையே செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. துபாயில் நடைபெறும் 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் மலேசியா வெற்றி பெற 409 ரன் இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 408 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விஜய் திவஸ் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். வளர்ச்சியடைந்த பாரதம், ஊரக வேலை உத்தரவாதம் மற்றும் ஊரக வாழ்வாதார இயக்க மசோதா 2025 மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. சென்னை நங்கநல்லூரில் 39 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான தமிழ்நாடு ஹஜ் இல்ல கட்டிடப் பணிகளுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார். மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவைப்படும் உபகரணங்கள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் கூறியுள்ளார். நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள், தென்காசி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.